அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் என்ன விவாதிக்கப்பட்டது என்பது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தரின் செவ்வி.
யாழ்ப்பாணத்தில் தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தவரையில் தற்போது உள்ள 9 ஆசனங்கள் அந்த மாவட்டத்துக்கு கிடைக்காது. தற்போது கணிப்பின்படி அந்த மாவட்டத்துக்கு 7 ஆசனங்கள் தான் கிடைக்கக்கூடிய வசதி இருக்கின்றது. 2 ஆசனங்களே அவர்கள் கிடைக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது.
இலங்கை யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இந்திய வீடமைப்பு திட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் முறையாக வீடுகள் ஒதுக்கப்படவில்லை என்று இன்று நடந்த பேரணி குறித்த செய்திகள். இந்தியாவில் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டு முறைகேடு வழக்கில் இந்திய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருப்பது குறித்து காங்கிரஸ் கட்சியின் கருத்துக்கள்.
அந்த உத்தரவானது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அதாவது கடந்த காலங்களில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போதும் சரி, அல்லது திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போதும் சரி, கடைபிடித்த விதிமுறை
ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சதாத் மற்றும் பூபாலரத்னம் சிவகன்.
ரஷ்யாவின் எதிர்க்கட்சி அரசியல்வாதி போரிஸ் நெம்சோவ் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபர் தன்னிடம் வற்புறுத்தி கொலை ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கிவிட்டார்கள் என தெரிவித்திருக்கிறார். ஜாவூர் ததயேவ் மற்றும் இன்னொருவர் மீது சென்ற வார கடைசியில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் தான் குற்றமற்றவர் என ததயேவ் தற்போது வலியுறுத்துகின்றார். தனது தலையில் ஒரு பையை போட்டு மூடி 2 நாட்களாக தன்னை கட்டி வைத்திருந்தார்கள் என சிறையில் பார்க்க சென்றவர்களிடம் அவர் கூறியிருக்கின்றார். தன்னோடு சேர்த்து கைது செய்யப்பட்ட நண்பர் ஒருவர் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே போரிஸ் நெம்சோஃபை தானே கொன்றதாக ஒப்புக்கொண்டதாய் அவர் கூறியிருக்கின்றார்.
யுக்ரைனுக்கு உயிராபத்தை விளைவிக்காத ராணுவ உதவியை அமெரிக்கா மேலும் அனுப்பும் என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆளில்லா விமானங்கள், ஆயுதம் பொருத்தாத ஜீப் வண்டிகள், ஹம்வி வாகனங்கள் ஆகியவை இதில் அடங்கும். ரஷ்யா கிழக்கு யுக்ரைனின் கிளர்ச்சிக்காரர்களுக்கு தொடர்ந்தும் ஆயுதங்களை வழங்கி வருவதாக நேட்டோவின் தலைமைச் செயலர் ஜென்ஸ் ஸ்டால்பர்க் அவர்கள் கூறியதை அடுத்து இந்த அறிவிப்பு வந்திருக்கின்றது. பெல்ஜியத்தில் நேட்டோவின் தலைமையகத்தில் பேசிய ஜென்ஸ் ஸ்டால்பர்க் அவர்கள், ரஷ்யா தனது படைகளை பின்வாங்கதுடன் போர் நிறுத்த கண்காணிப்பாளர்கள் அங்கு சென்று அதனை அமல்படுத்த வழி செய்ய உதவ வேண்டுமென்றும் கேட்டிருக்கின்றார்.
ஈராக்கில் திக்ரித் நகரை இஸ்லாமியவாத ஆயுததாரிகளிடமிருந்து மீட்க ஈராக்கிய படைகள் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அந்த ஊரில் பல இடங்களில் சண்டை நடந்து வருகிறது. ஷியா ஆயுத குழுக்கள் மற்றும் பழங்குடியினத்தவர் ஆதரவோடு தாக்குதல் நடத்திய பாதுகாப்பு படைகள் முன்னாள் அதிபர் சதாம் ஹுசைனின் பிறப்பிடமான இவ்வூரின் வடக்கில் பல இடங்களில் கட்டுப்பாட்டை மீட்டிருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். நகரின் தெற்கிலும் மேற்கிலும் அரச படைகள் வலுவான எதிர்ப்பை சந்தித்து வருவதாக நேரில் கண்ட சாட்சிகள் பிபிசியிடம் தெரிவித்திருக்கின்றன. பாக்தாதுக்கும் ஈராக்கின் 2வது பெரிய நகரமான மோசுலுக்கும் இடையிலான முக்கிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிறது திக்ரித். மோசுல் மீது தாக்குதல் நடத்துவதற்கான முக்கிய படியாக திக்ரித் மீட்பு பார்க்கப்படுகின்றது.
சிரியாவில் வடகிழக்கு பகுதியில் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் குர்து படைகளின் மீது பெரும் தாக்குதல் ஒன்றை தொடுத்திருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. அண்மைய வாரங்களில் அங்கு குர்து படைகள் முன்னேறிய இடங்களை மீண்டும் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் நோக்கில் பல நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் இந்த தாக்குதலில் இறங்கியிருக்கின்றார்கள். துருக்கிய எல்லைப்பகுதிக்கு அருகில் ராஸ் அல் அயின் நகரே ஜிகாதிகளின் முக்கிய இலக்காக தென்படுகின்றது. இரண்டு தரப்பிலும் பலத்த சேதம் ஏற்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் மேலும் கூறுகின்றன.
சவுதி அரேபியாவுக்கும் ஸ்வீடனுக்கும் இடையேயான ராஜீய மோதல் ஒன்று வலுத்து வரும் வேளையில் ஸ்வீடனுக்கான தமது தூதரை திரும்பி வந்துவிடும்படி சவுதி அரேபியா அழைத்திருக்கிறது. சவுதி அரேபியாவில் நிலவும் மனித உரிமைகள் நிலைமை குறித்து ஸ்வீடன் செய்திருந்த விமர்சனங்களால் கோபமடைந்தே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என ஸ்வீடனின் வெளியுறவு அமைச்சகம் சார்பாக பேசவல்லவர் கூறியிருக்கின்றார். எனினும் ஏட்டிக்கு போட்டியாக அங்கிருந்து தமது தூதரை நாடு திரும்பும்படி அழைக்கும் எண்ணம் ஏதும் ஸ்வீடனுக்கு இல்லை என அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை இவ்வகையிலும் இரு நாட்டுக்கும் இடையேயான ராஜீய உறவுகளில் விரிசல் இல்லை எனவும் ஸ்வீடிஷ் வெளியுறவுத்துறை பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார்.
இந்தோனேஷியாவில் போதை மருந்து கடத்தலுக்காக மரண தண்டனையை எதிர்நோக்கும் 2 ஆஸ்திரேலிய பிரஜைகளை இந்தோனேஷியா மன்னிக்க வேண்டுமென்ற கோரிக்கை தொடர்பில் அந்த 2 நாடுகளுக்கும் இடையில் ராஜதந்திர பதட்டம் அதிகரித்திருக்கின்றது. இந்த மரண தண்டனை நிறைவேற்றம் எதிர்மறையான விளைவுகளையே ஏற்படுத்தும் என்று கூறிய ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபாட் அவர்கள் ஆனால் இந்த விடயத்தில் தான் யாருடனும் சண்டை போடவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த மரண தண்டனைகளுக்கு எதிராக ஆஸ்திரேலியா அழுத்தம் கொடுத்தால் அதற்கு பதிலடியாக ஆஸ்திரேலியாவுக்கு தஞ்சம் கோரிகளின் மனித சுனாமியை தாம் அனுமதிப்போம் என்று இந்தோனேஷிய பாதுகாப்பு அமைச்சர் செவ்வா என்று கூறியிருந்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படும் பின்னணியில் அந்த தேர்தல் எந்த முறையின் கீழ் நடத்தப்பட வேண்டும், தேர்தல் நடைமுறை சட்டங்களில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டுமா போன்றவற்றை விவாதிக்க அரசு அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை கூட்டி முதல்கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தைகளில் என்ன விவாதிக்கப்பட்டது என்று அதில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
இதுவிடயம் சம்பந்தமாக இன்னும் ஒரு இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் தற்போது உள்ள முறையின்படி நடக்கக்கூடாது என்பது ஒரு பொதுவான அபிப்பிராயம். விசேஷமாக இந்த விருப்பு வாக்குகள் மூலத்தின் காரணமாக தேர்தலில் பல்வேறு சீர்கேடுகள் இடம்பெறுவதாகவும் கட்சிகளுக்குள்ளேயே பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் அதன் காரணத்தின் நிமித்தம் தேர்தல் முறை மாற்றி அமைக்கப்பட்டு அதாவது தொகுதியின் அடிப்படையில் குறிப்பிட்ட ஆசனங்களும் மற்றது வீதாசார அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட உறுப்பினர்களும் வேணுமென்றால் தேசிய பட்டியலிலும் ஒரு குறிப்பிட்ட தொகை உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பது பொதுவான ஒரு நிலைப்பாடு. ஆனால் இது இந்த பிரிவினை என்ன விதமாக நடக்க வேணும், அதாவது தொகுதி அடிப்படையில் எத்தனை உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட வேணும், வீராசாரத்தின் அடிப்படையில் எத்தனை உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட வேணும், தேசிய பட்டியலில் எத்தனை பேர் தெரிவு செய்யப்பட வேணும், இந்த விடயங்களை பொறுத்தவரையில் என்ன ஒரு இணக்கப்பாடு ஏற்படவில்லை.
தேர்தல் முறையில் வந்து மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு தொகுதி முறையிலான தேர்தல் மற்றும் விகிதாச்சார அடிப்படையிலான தேர்தல் என்று வரும்பொழுது அப்போ தொகுதிகளை மறுசீரமைக்க வேண்டிய அந்த பணி இருக்குல்ல, அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிற அந்த நடைமுறை ஆரம்பிக்கப்பட வேண்டும், அது குறித்து அந்த கூட்டத்தில் ஏதாவது விவாதிக்கப்பட்டதா?
தேர்தல் முறை மாற்றப்படுவதாக இருந்தால் ஒரு தேர்தல் தொகுதிகளை புதுக்க நிர்ணயிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதற்கு ஒரு தொகுதி நிர்ணய குழு, ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் நியமிக்கப்பட்டு அவர்கள் அந்த தொகுதிகளை நிர்ணயிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அது ஒரு இலகுவான விடயம் அல்ல. ஆனால் அதே சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த வேலையை முடிக்கலாம் என்ற ஒரு கருத்தும் நிலவுகின்றது. அதனுபடியால் இது விடயம் சம்பந்தமாக நாங்கள் வாரங்களையும் கூட இருக்கின்றோம். எதிர்வரும் வாரங்களில் ஒரு முடிவு ஏற்படக்கூடிய சூழல் இல்லாமல் இல்லை, ஆனால் நாங்கள் பொறுத்து பார்க்க வேண்டும்.
இப்போ இலங்கையில் வந்து தொகுதிகள் மறுசீரமைக்கப்பட்டு தொகுதி வாரியாக தேர்தல் நடைபெறக்கூடும் அப்படிங்கிற அந்த முடிவு எடுக்கப்பட்டால் நாட்டினுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ற வகையில் தொகுதிகள் நிர்ணயிக்கப்படும் என்று தொடர்ச்சியாக அரசாங்கம் கூறி வந்திருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது வடக்கில் போர் மற்றும் போருக்கு பின்னரான காலப்பகுதியில் ஏற்பட்ட மாற்றங்களை வைத்து பார்க்கும் பொழுது சிறுபான்மை மக்கள் வாழ்கின்ற வடக்கு கிழக்கு பகுதியில் மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதிகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு கவலை இருக்கு, அது பத்தி ஏதாவது விவாதிக்கப்பட்டதா?
அது உண்மை. ஜனத்தொகுதியின் அடிப்படையில், வாக்காளர் தொகையின் அடிப்படையில் யாழ்ப்பாணத்து மாவட்டத்தை பொறுத்தவரையில், யாழ்ப்பாணத்து தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தவரையில் தற்போது உள்ள 9 ஆசனங்கள் அந்த மாவட்டத்துக்கு கிடைக்காது. நான் நினைக்கின்றேன் தற்போது கணிப்பின்படி அந்த மாவட்டத்துக்கு 7 ஆசனங்கள் தான் கிடைக்கக்கூடிய வசதி இருக்கின்றது. 2 ஆசனங்களே அவரை அழைக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. இதுவும் ஆராயப்பட வேண்டிய ஒரு விடயம். ஆனால் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது, அரசியல் சாசன விதிகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தற்போது உள்ள நிலைமை அபிதமான நிலைமைதான்.
யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் 2 ஆசனங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற பொழுது நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 225 ஏற்ற இறக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா?
அது நிச்சயமா சொல்ல முடியாது. இறக்கம் இருக்கிற வாய்ப்பு மிகவும் குறைவு. ஆனால் ஏற்றம் இருக்கிற வாய்ப்பு ஓரளவுக்கு, ஒரு மிகவும் குறைந்த அளவில், ஒரு 5-6 உறுப்பினர்களுக்கு உள்ள 3 பிரிவை மேற்படுகின்ற பொழுது, தொகுதி ரீதியான பிரிவு, வீதாசார ரீதியான பிரிவு, தேசிய பட்டியல் பிரிவு என்று அதை உருவாக்குகிற பொழுது சில சமயம் ஒரு 5 ஆசனங்கள் வரையில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அப்படி இருக்கும் என்றும் நான் தற்போது சொல்ல மாட்டேன்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தர். இலங்கை யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இந்திய வீடமைப்பு திட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் முறையாக வீடுகள் ஒதுக்கப்படவில்லை என்று கூறி இன்று பேரணி ஒன்று நடந்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
வவுனியா மாவட்ட மீள்குடியமர்ந்தோர் நலன் பேணும் அமைப்பும் வவுனியா மாவட்ட பிரஜல் குழுவும் இதற்கான அழைப்பை விடுத்திருந்தன. இந்திய பிரதமர் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ள சந்தர்ப்பத்தில் தமது பிரச்சனைகள் தொடர்பில் அவருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டிருப்பதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர்.
இந்திய அரசினால் வழங்கப்பட்ட 50,000 வீட்டு திட்டமும் முழுமையாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கம் ஒன்று. அடுத்து ஒதுக்கப்பட்ட வீடுகள் யார் யாருக்கு வழங்கப்பட வேண்டுமோ அதற்கமைய நியாயமான முறையில் நமது மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒழுங்கை செய்ய வேண்டும் என்று அரசை வலியுறுத்தியும், இந்திய அரசினால் வழங்கப்பட்ட வீடமைப்பு திட்டத்தில் முழுமையாக பலனும் கிடைக்கவில்லை, அந்த வீடமைப்பு திட்டத்தில் எமது மக்கள் முழுமையாக பயனடைய ஸ்ரீலங்காவுக்கு விஜயம் செய்கின்ற பாரத பிரதமர் அவர்கள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே இந்த போராட்டத்தின் நோக்கம் இதுவே ஆகும்
என இந்த கவன ஈர்ப்பு நடவடிக்கை குறித்து வவுனியா மாவட்ட பிரஜல் குழுவின் தலைவர் தேவராஜா அவர்கள் தெரிவித்தார். இந்த பேரணியில் கலந்து கொண்டிருந்த மக்கள் சிலர் தம்முடைய வீட்டுத் தேவையின் அவசியம் குறித்தும் தாங்கள் அனுபவித்து வரும் கஷ்டங்கள் குறித்தும் எம்மிடம் விவரித்தார்கள்.
வீடு கேட்கிறவங்க, நாங்கள் முந்தி இந்த குருவியல் கூட ஓடுகட்டு இருக்கையில் வீட்டில், நாங்கள் முந்தி வைக்கலால வீடு மெஞ்சம் ஓலியால் மெஞ்சம் அது கூட இல்லை. நாங்கள் வந்து இடம் பெய்ந்து போய் இப்போ 5 வருஷம் வந்துடுது. இன்னவங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு இடம் இல்லை. போக்குவரத்துலேருந்து லைட்லேருந்து வீட்டிலேருந்து ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போ சொல்ல போனால் எங்களுடைய கிராமம் தான் ஆக பணி இல்லைன்ற கஷ்டத்தில் இருக்குது. ஆன முறையில் ஏதோ இந்த வருகின்ற வீட்டில் வீடு திட்டத்தில் எங்களுக்கு சேமடு பக்கத்து பகுதிக்கு கொஞ்சம் வீடு ஒதுக்கி தருவோம்னு தான் கேட்குறதான் எங்களுடைய ஆசை.
எங்களுக்கு 6 மாதத்துக்காக இந்த டெம்பரரி வீட்டு வீட்டை தந்துள்ளனர். அது 5 வருடங்கள் முடிந்து விட்டது. நல்ல ஒரு நிரந்தர வீட்டு திட்டம் வேணுமென்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த ஏற்பாட்டத்துக்காக வந்திருக்கோம்.
இந்திய வீட்டு திட்டத்தில் 18 வயசுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு இல்லைன்ற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. புள்ளிவரமானது ஒரு பாரபட்சமான ஒரு புள்ளிவரமாக என்ன பொறுத்த கருது என்று சொன்னால், எங்கள் வீட்டில் 4 இளந்தாரியும் 2 குமரும் இருக்குது. எனக்கு வீடு இல்லை. இருந்த போதிலும் அந்த ஒரு 10 அடி காம்பராவுக்குள்ளே அவங்கள வச்சு கொண்டு இருக்கலாம். இல்லை, சின்ன பிள்ளைகள்னா ஒரு அரவணைக்குள்ளே கூடி வச்சுக்கொள்ளலாம். ஆனால் 18 வயசு பிள்ளைகளை கொண்டு ஒரு காம்பராக்களை வச்சுக்கொள்றது இயலாத காரியம் உண்டு. ஆனால் 2 பேர் இருக்கிற ஆக்களுக்கு சின்ன பிள்ளை இருந்தால் அவங்களுக்கு 300 ரூபாய் காட்டி வழங்கப்படுகிறது. அது என்ன என்ன பிரச்சனை அடிப்படை புள்ளிவரம் போட்டாங்கன்னு தெரியல. எனவே எங்களையும் அது உள்வாங்கி இந்த சரியான முறையில் இந்த வீடு திட்டத்தரம் சொல்லி தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். இப்போ மெனிப்பாம்பில் வந்து 350 வீடு தேவை. அதில் வந்து 213 வீடு தான் வந்திருக்கு. அது நேத்திரவில் பார்த்தா அதுலேயும் கொஞ்சம் பேரை வெட்டுறது மாதிரி கதை வந்து இன்னும் சரியான தகவல் தெரியல. அது என்ன காரணம்னு தெரியல. என்ன பிரச்சனை, வெட்டி வேற எங்கேயும் கொடுக்க போகிறாங்களா, என்ன பிரச்சனைனா ஒரு வசதியும் இல்லாமல் தான் அங்கே இருக்கிறாங்களா.
இந்த கவன ஈர்ப்பு நடவடிக்கையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய சிவசக்தி ஆனந்தன், வினோ நோகராதலிங்கம் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், பெரும் எண்ணிக்கையிலான பாதிக்கப்பட்ட மக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்.
சட்டிவளம் பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே தமிழ் மக்களுக்காக வழங்கப்பட்ட வீடு 390 வீடுகள், முஸ்லீம் மக்களுக்கு 1,070 வீடுகள் வழங்கப்பட்டிருக்கு. ஆகவே உண்மையாக இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த வீட்டு திட்டம் சரியான முறையில் சென்றடையவில்லை. ஆகவே தற்சமய ஆட்சியில் இருக்கக்கூடிய புதிய அரசாங்கம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களுடைய இந்த வெற்றிக்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே இலங்கை அரசாங்கம் தன்னுடைய 100 நாள் வேலை திட்டத்துக்கு கீழே இந்த வடகிழக்கில் மனிதாபிமான எந்த தேவைகளையும் இந்த அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்துக்கு கீழே உள்வாங்கப்படவில்லை. ஆகவே இந்த புதிய அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்கும் முகமாக தான் இங்கே பெருந்திரளான மக்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசாங்கம் உடனடியாக இந்த மக்களுக்கான மீள்குடியேற்றத்தை வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்
என செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் அவர்கள் தெரிவித்தார். வவுனியா நகரசபை மைதானத்தில் இருந்து புறப்பட்ட பேரணி A9 வீதி வழியாக அரசு செயலகத்தை சென்று முடிவடைந்தது. அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் ஜனாதிபதிக்கு எழுதப்பட்ட மகஜர் அரசாங்க அதிபர் பந்துலா ஹரிச்சந்திரா அவர்களும் கையளிக்கப்பட்டது. வவுனியா பிரதேச செயலக பிரிவில் மாத்திரம் 7,000 வீடுகள் தேவைப்படுகின்றன. ஆனால் தமிழ் குடும்பங்களுக்கு மாவட்டம் முழுவதிலும் 2,074 வீடுகள் மாத்திரமே வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் வவுனியா மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள யுத்த பாதிப்பையும் இன விகிதாசாரத்தையும் கணக்கெடுக்காமலேயே பயனாளிகள் தெரிவு இடம்பெற்றிருக்கின்றன. எனவே இது விடயத்தில் கவனம் செலுத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டு வசதிகள் கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அந்த மகஜரில் கூறப்பட்டிருக்கின்றது. மகஜரை பெற்றுக்கொண்ட அரசாங்க அதிபர் பந்துலா ஹரிச்சந்திரா அவர்கள் அதனை ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் அனுப்பி வைப்பதாக உறுதியளித்தார்.
Government agent of here, I can't take the last decision as the last decision maker of this problem, because you know that I am only a facilitator for you.
அரசாங்க அதிபராக இருக்கின்ற என்னால் இந்த பிரச்சனை குறித்து முடிவு எதனையும் எடுக்க முடியாது. நான் ஒரு அனுசரணையாளராகவே செயலாற்ற முடியும். இங்கு சமூகம் தந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டுகோளுக்கு அமைவாக இந்த மகஜரை நான் உரியவர்களுக்கு அனுப்பி வைப்பேன் என்றார் வவுனியா அரசாங்க அதிபர் பந்துலா ஹரிச்சந்திரா அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து இந்திய செய்திகள். இந்தியாவில் நிலக்கரி சுரங்கங்களை ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு இருப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு டில்லி நீதிமன்றம் ஒன்று சம்மன் அனுப்பியிருக்கிறது. 2005 நிலக்கரி சுரங்கங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட போது மன்மோகன் சிங் பிரதமராகவும் நிலக்கரி சுரங்கத்துறைக்கு பொறுப்பாகவும் இருந்தார். மன்மோகன் சிங் மீது கிரிமினல் சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு அவர் April 8 நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி கூறப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்ன என்று காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமியிடம் கேட்டார் மணிவண்ணன்.
சிபிஐ நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவானது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அதாவது கடந்த காலங்களில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது சரி, அல்லது திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது சரி, கடைபிடித்த விதிமுறை தான் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களும் கடைபிடித்தாரு. அப்படி வந்து டாக்டர் மன்மோகன் சிங் பேர்ல தவறுன்னு சொன்னா, வாஜ்பாய் அரசாங்கத்துல யாரு வந்து நிலக்கரித்துறை அமைச்சராக இருந்தாங்களோ அவங்களும் அதுக்கு பொறுப்பாளராக வரணும், அந்த பிரதமரும் பொறுப்பாளராக வரணும்.
ஆனால் நீங்க இதே மாதிரி ஒரு வழக்கு உங்களது ஆட்சியின் கீழ் தான் மற்றொரு வழக்கு நடந்தது, 2 அலைக்கற்றை விவகாரம். தொலை தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த ஆ. ராசா மீது இதே வழக்கு தொடரப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் எல்லாம் அடைக்கப்பட்டார். அப்பொழுதும் அவர் இதே டிஃபென்ஸை தான் தனது தரப்பு நியாயமாக வைத்தார். அதாவது, எனக்கு முன்னால் இருந்த அரசாங்கங்கள் பின்பற்றிய அதே அந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு, முதலில் வந்தவர்களுக்கு உரிமம் வழங்கும் முறை, அதைத்தான் நானும் கடைபிடித்தேன். இதிலே கேபினட்டை எல்லாரும் இதிலே வந்து கையெழுத்து போட்டிருக்கிறார்கள், எனவே என் மீது வழக்கு போட முடியாது என்றார். அவர் மீது வழக்கு போட்டார்கள், அவரை கைது செய்து சிறையிலும் அடைத்தார்கள். எனவே அவருக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயம் என்று இருக்க முடியுமா?
அலைக்கற்றை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து அதே போல நிலக்கரி சுரங்கங்கள் கொடுக்கறத வந்து நம்ம ஒன்னா நினைக்க முடியாது. ஏன்னு சொன்னா, அந்த நிலக்கரி சுரங்கங்கள் வந்து தனியாருக்கு அவர்களிடமிருந்து மனுவை பெற்று அதை பரிசீலனை செய்து, அதை பரிசீலனை செய்யற குழுவுல எந்த மாநிலத்துல வந்து நிலக்கரி சுரங்கங்கள் இருக்குதோ அந்த மாநிலத்துடைய தலைமைச் செயலாளர் வந்து ஒரு உறுப்பினர், அது மட்டுமல்லாமல் நிலக்கரி சுரங்க துறையினுடைய செயலாளர் ஒரு உறுப்பினர், பிரதமர் அலுவலகத்திலிருந்து ஒரு உறுப்பினர், 3 உறுப்பினர்கள் அமர்ந்து அந்த மனுக்களை வந்து மாநில அரசாங்கத்திலிருந்து பரிந்துரை செய்யப்பட்டு வந்த அந்த மனுவை பார்த்து அதற்கு அவர்கள் ஒப்புதல் அளித்து பிரதமர் வந்து அமைச்சர் என்ற முறையில கடைசியில வந்து அதுக்கு ஒப்புதல் அளித்திருக்காரு. தவிர, அதாவது ஒருத்தவங்களுக்கு பேர்ல வந்து கிரிமினல் குற்றச்சாட்டு வரணும்னு சொன்னா, அவங்க வந்து நிலக்கரி சுரங்கம் கொடுக்கறதுல அவங்க வந்து கையூட்டு பெற்றிருக்கணும், அல்லது விதிமுறையை மீறி இருக்கணும், அல்லது தனக்கு வேண்டியவங்களுக்கு சாதகமா செஞ்சிருக்கணும், விதிமுறையை கடைபிடிக்காம செஞ்சிருக்கணும். அப்படி இருந்தாதான் கிரிமினல் குற்றச்சாட்டு வருமே தவிர, ஒவ்வொருத்தவங்க வந்து அந்த விதிமுறையெல்லாம் கடைபிடிச்சு எல்லாரும் ஒப்புதல் பண்ணி மாநில அரசாங்கத்தினுடைய பரிந்துரை வந்து மாநில அரசாங்கத்திற்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டு நிலக்கரித்துறை சுரங்கத்துறையினுடைய செயலாளர் கையெழுத்து போட்டு அந்த 3 உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு வந்த கோப்பில் பிரதமர் கையெழுத்து போட்டதுனால அவர் வந்து அவர்கள் குற்றவாளி என்று கூற முடியாது.
நான் கேட்பது என்னவென்றால், இப்பொழுது இந்த ஒட்டுமொத்தமான இந்த நிலக்கரி சுரங்கங்களை தனியாருக்கு குத்தகைக்கு விடுவது என்ற அந்த ப்ராசஸில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை, ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை என்பது ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக சொல்லப்படுகிறது. அதிலே வந்து
அதாவது மனுக்கள்
அதிலே வந்து அதன்
மாநில அரசாங்கம் தான் பெறுது. மனுக்கள் பெறது வந்து மத்திய அரசாங்கம் கிடையாது, மாநில அரசாங்கம் பெறுது. மாநில அரசாங்கத்திலிருந்து அது வந்து நிலக்கரி துறங்க
இல்லை. நான் கேட்பது வேறு விஷயம். அதாவது, நீங்கள் வந்து இப்பொழுது இந்தியாவின் கணக்கு மற்றும் தணிக்கை தலைமை கமிஷனராக இருந்த வினோத் ராயின் அறிக்கையின்படி, இந்த சுரங்கங்களை நீங்கள் ஏலத்தில் விட்டிருந்தால் உங்களுக்கு ஏராளமான லாபம் அரசாங்கத்துக்கு வருவாய் கிடைத்திருக்கும், நீங்கள் அதை செய்யவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. அரசுக்கு இழப்பு ஏற்பட்டது, நிதி இழப்பு. அது பின்னால் இப்பொழுது நடந்த அந்த ஏலத்தின் மூலம் ஏலத்தின் மூலம் பெறப்பட்ட அந்த வருவாயை வந்து நீங்கள் கொடுத்ததை விட மிக அதிகமான வருவாய் வந்திருப்பதிலிருந்தே உங்களது கொள்கை தவறானது, நீங்கள் பின்பற்றிய இந்த கொள்கையை வந்து குறைபாடு உடையது என்பதை காட்டுவதாக பலர் உங்கள் மீது விமர்சனத்தை வைக்கிறார்கள். நீங்கள் அது பற்றி என்ன நினைக்கிறீங்க?
அதை வந்து நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னா, நாங்க வந்து நிலக்கரி சுரங்கங்களை தனியார் கம்பெனிகளுக்கு தகுதியின் அடிப்படையில கொடுக்கற சமயத்துல அதுல விதிமுறைகள் போட்டிருக்கிறோம். அந்த விதிமுறைகள் என்னன்னு சொன்னா, நீங்கள் ஒவ்வொரு யூனிட் மின்சாரமும் 2 கொடுக்கணும், 2.50 கொடுக்கணும்னு சொல்லி ஒரு விதி, அதுல ஒரு விதி குறிப்பிட்டிருக்கிறோம். அதை ஏற்றுக்கொண்டுதான் அவர்கள் நிலக்கரி சுரங்கத்தை எடுத்து அதற்கு பிறகு மின்சார உற்பத்தி மையத்தை அமைத்து மின்சாரம் கொண்டு வந்து அந்த மின்சாரத்தை விநியோகம் செய்கிறார்கள். ஆனால் நிலக்கரி சுரங்கங்களை நீங்கள் ஏலம் விட்டால் அந்த மின்சாரம் அவர்கள் மார்க்கெட் நிலவரப்படி தான் கொடுப்பாங்க. இதனால வந்து பாதிக்கப்படுறது வந்து சாதாரண மக்கள் தான். சாதாரண மக்கள் வந்து 7 ரூபாய்க்கு ஒரு யூனிட் மின்சாரம் பெற முடியாது.
காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி முறைகேடாக ஊழல் செய்து சொத்து குவித்தார் என்று கீழ் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தன் மீதான தண்டனையை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தொடுத்திருக்கும் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை இன்று முடிவுக்கு வந்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோர் மீதான சொத்துக்குவிப்பு வழக்கில் கர்நாடகத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து ஜெயலலிதாவும் அவரது தரப்பினரும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தனர். இந்த வழக்கை உயர்நீதிமன்ற நீதிபதி சி ஆர் குமாரசாமி விசாரித்து வந்தார். இந்த மேல்முறையீட்டு வழக்கில் ஜனவரி 5ஆம் தேதியன்று வாதங்கள் துவங்கின. இதுவரை 40 நாட்கள் வாதங்கள் நடைபெற்றுள்ளன. இந்த வழக்கில் குற்றவாளிகள் தரப்பு, அரசு தரப்பு ஆகியோரின் வாதங்கள் கடந்த வாரம் முடிவடைந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரான சுப்பிரமணியன் சுவாமி தனது எழுத்துப்பூர்வமான வாதத்தை இன்று காலையில் தாக்கல் செய்தார். 14 பக்கங்களை கொண்ட அவரது வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இது தொடர்பாக அரசு தரப்பு வழக்கறிஞர் பவானிசிங்கும் ஜெயலலிதா தரப்பு வழக்கறிஞர்களும் பிற்பகலில் தங்கள் இறுதி வாதத்தை முன்வைக்க வேண்டுமென்று கூறி விசாரணையை பிற்பகலுக்கு ஒத்திவைத்தார். அதன்படி இன்று பிற்பகலில் இரு தரப்பினரும் தங்கள் வாதங்களை அளித்தனர். இதையடுத்து இந்த மேல்முறையீட்டு வழக்கில் விசாரணை முடிவுக்கு வந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக நீதிபதி சி ஆர் குமாரசாமி அறிவித்தார். 1991-96 காலகட்டத்தில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு தொடரப்பட்டது. கர்நாடக மாநிலத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதன்படி ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோருக்கு சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டன. அப்போது தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா தீர்ப்பை அடுத்து தனது பதவியை இழந்தார். கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். இஎஸ்ஐ எனப்படும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் தமிழ்நாட்டில் நடத்தும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை நிபந்தனைகளுடன் ஏற்று நடத்த தமிழக அரசு தயாராக இருப்பதாக தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் மீண்டும் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
மத்திய அரசு அமைப்பான இஎஸ்ஐ எனப்படும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் தமிழ்நாட்டில் நடத்தும் மருத்துவக் கல்லூரிகளை மாநில அரசு ஏற்று நடத்த தயாராக இருப்பதாக தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இஎஸ்ஐ அமைப்பு இந்தியா முழுவதும் தற்போது தான் நடத்தி வரும் மருத்துவக் கல்லூரிகளை நிதி நெருக்கடியின் காரணமாக மூடுவதற்கு முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் சென்னையிலும் கோவையிலும் இரு மருத்துவக் கல்லூரிகளை அந்த அமைப்பு நடத்தி வருகிறது. அந்த கல்லூரிகளை மூடக்கூடாது என்றும் அந்த இரு கல்லூரிகளையும் தமிழக அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்றும் இக்கல்லூரிகளில் பயிலும் மாணவர்கள் கோரி வருகின்றனர். இந்த நிலையில் இது தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டில் சென்னையிலும் கோவையிலும் இஎஸ்ஐ நடத்தி வரும் மருத்துவக் கல்லூரிகளை நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மாநில அரசு ஏற்று நடத்த விரும்புவதாக தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த மருத்துவக் கல்லூரிகளை தமிழக அரசு ஏற்று நடத்த விரும்பினால் இதனை கட்டி முடிப்பதற்கு ஆகவிருக்கும் செலவுக்காக சுமார் 570 கோடியை தமிழக அரசு தர வேண்டுமென இஎஸ்ஐ கூறியிருப்பதை ஏற்க முடியாது என பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். ஆகவே இந்த 2 மருத்துவக் கல்லூரிகளையும் கட்டி முடிக்கும் செலவையும் அங்கு வைக்கப்படும் கருவிகளுக்கான செலவையும் இஎஸ்ஐ ஏற்றுக்கொள்வதோடு இந்த 2 இடங்களிலும் இருக்கும் மருத்துவமனைகளை நடத்துவதற்கான செலவில் 87.5% தருவதற்கு மத்திய அரசு ஒப்புக்கொண்டால் இந்த 2 மருத்துவக் கல்லூரிகளையும் தமிழக அரசு ஏற்று நடத்த விரும்புவதாக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி இந்த விவகாரத்தில் தலையிட்டு தமிழக அரசின் திட்டத்தை ஏற்றுக்கொள்ள செய்ய சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் பேச வேண்டுமென தன் கடிதத்தில் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் அரசு நிறுவனங்களிலும் தனியார் நிறுவனங்களிலும் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மருத்துவ சேவை வழங்குவதற்காக செயல்பட்டு வரும் இஎஸ்ஐ சில ஆண்டுகளுக்கு முன்பாக மருத்துவக் கல்லூரிகளையும் நடத்துவதற்கு முடிவு செய்தது. தற்போது இந்தியா முழுவதும் 10க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகளை இந்த அமைப்பு நடத்தி வருகிறது. ஆனால் நிதி நெருக்கடியின் காரணமாக இந்த மருத்துவக் கல்லூரிகளை மூடிவிட இஎஸ்ஐ முடிவு செய்துள்ளது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். இந்த ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி முதல் மனித கழிவுகளை அகற்றுவதற்கோ கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்வதற்கோ மனிதர்களை பயன்படுத்தக்கூடாது என்று தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழக அரசு தனது அரசிதழில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டு மார்ச் 15 தேதி முதல் மனித கழிவுகளை அகற்றுவதற்கோ கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்வதற்கோ மனிதர்களை பயன்படுத்தக்கூடாது என அந்த அரசிதழ் உத்தரவு கூறுகிறது. மனித கழிவுகளை மனிதர்களை வைத்து அகற்றுவதற்கு தடை விதிக்கும் 2013 ஆண்டின் சட்டத்தின் 7 பிரிவின்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அரசிதழில் கூறப்பட்டுள்ளது. இதன்படி தனி மனிதரோ உள்ளூர் நிர்வாகமோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்யவும் அபாயகரமான கழிவுகளை அகற்றவும் மனிதர்களை பயன்படுத்தக்கூடாது. 2013 ஆண்டின் சட்டப்படி இம்மாதிரியான பணிகளுக்கு மனிதர்களை பயன்படுத்தினால் 5 வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம். இந்தியாவில் 2013 ஆண்டிலேயே இதை தடை செய்து சட்டம் இயற்றப்பட்டு விட்டாலும் உள்ளூராட்சி அமைப்புகள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்டவை மனித கழிவுகளை அகற்றவும் கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்யவும் மனிதர்களை பயன்படுத்தியே வந்தன. தமிழகத்தில் இம்மாதிரி கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் போது விஷவாயு தாக்கி தொழிலாளர்கள் உயிரிழப்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். அடுத்து சர்வதேச செய்தி ஒன்று. வங்கதேசத்தில் அண்மையில் வெட்டி கொல்லப்பட்ட வலைப்பு எழுத்தாளர் அபிஜித் ராயின் மனைவி ரஃபீதா போன்பியு பக் அகமது பிபிசிக்கு அளித்த பேட்டியில் மதச்சார்பின்மைக்காகவும் அறிவியலுக்காகவும் தான் தொடர்ந்தும் குரல் கொடுப்பேன் என்று தெரிவித்திருக்கிறார். வங்கதேசத்தில் பிறந்து அமெரிக்க குடியுரிமை பெற்றவரான அபிஜித் ராய் சென்ற மாதம் புத்தக கண்காட்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக தாக்கா சென்றிருந்தபோது வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் அவரது மனைவி ரஃபீதா போன்யா அகமதுவும் மோசமாக காயமடைந்திருந்தார். தற்போது பாதுகாப்பான இடம் ஒன்றிலிருந்து பிபிசிக்கு அவர் அளித்திருக்கும் விசேட பேட்டியின் முக்கிய பகுதிகளை தமிழில் தொகுத்து தருகிறார் சாதாத்.
தனக்கு ஏற்பட்ட காயங்களிலிருந்து தான் மெதுவாகத்தான் குணமடைந்து வருவதாகவும் நடந்த தாக்குதல் பற்றி தனக்கு அவ்வளவாக ஞாபகம் இல்லை என்றும் அபிஜித் ராயின் மனைவி ரஃபீதா போன்யா அகமது பிபிசியிடம் கூறினார்.
Somehow my memory is completely blocked about the incidents itself. Abhijit and I started walking out of
ஏனோ என்னுடைய நினைவுகளில் அந்த சம்பவம் மொத்தமாகவே தடைப்பட்டு போய்விட்டது. புத்தக கண்காட்சிக்கு பின்னர் எங்களுடைய வீட்டுக்கு திரும்பி குடும்பத்தோடு இரவு உணவு சாப்பிடவிருந்தோம். நான் அவர் கையை பிடித்திருக்க அப்படியே காலாற நடந்து கொண்டிருந்தோம். அதற்கப்புறம் என்ன நடந்தது என்பது எனக்கு நினைவில்லை. ஏதோ ஒரு வாகனத்தில் நான் இருந்தேன். யாரோ ஒருவர் என்னை சுமந்து கொண்டிருந்தார். நான் அப்படியே இரத்தத்தில் தோய்ந்து போயிருந்தேன் என்பதிலிருந்துதான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது.
அதன் பின்னர் ராஃபிதாவின் நினைவலைகள் அபிஜித் பக்கம் திரும்பின.
And Abhijit was still alive, lying on a stretcher beside me. And doctors were going back and forth and I was telling them, please...
Abhijit appodu uyirodu dhaan irundhar. En arhe innoru stretcheril kidandhar. Doktargal ellam paraparappaga angum ingum moodikondirundanar. Avare mudhalil gavaniyungal, naan nandragathaan irukkiren ena naan appodu doktargalidam sonnen. Abhijitidam vaayilirundhu edho oru sattam vandhathu. Avar appodu suyaninaivodu irundirukkavillai.
பின்னர் மருத்துவமனையில் இருந்தபோதுதான் தான் தாக்கப்பட்டிருப்பதையே ராஃபிதா உணர்ந்திருக்கிறார். அவருக்கு தலையில் கத்தி குத்து காயம் இருந்ததையும் கையில் மிக ஆழமான வெட்டுக்காயம் இருந்ததையும் ஒரு கையில் கட்டை விரலை தான் இழந்திருந்ததையும் அவர் அப்போதுதான் உணர்ந்தார். முக்தோமோனா, அதாவது தடையற்ற சிந்தனை என்ற பெயரில் அபிஜித் நடத்திய வங்கமொழி வலைப்பூவில் மதச்சார்பின்மை, அறிவியல், சமூக பிரச்சனைகள் போன்றவை தொடர்பில் அவர் தொடர்ந்து கருத்துக்களை எழுதி வந்ததால் அவரது குடும்பத்துக்கு ஏற்கனவே மிரட்டல்கள் வந்திருந்தன. தாக்குதலுக்கு சில நாட்கள் முன்பாய் அபிஜித் ராய் எழுதிய ஒரு ஃபேஸ்புக் பதிவில், அறிவியல் ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் நிரூபிக்க முடியாத அனைத்து நம்பிக்கைகளையும் நிராகரிப்பதுதான் நாத்திகம் என்று கூறியிருந்தார். தனது கணவர் அபிஜித்தை அறிவுபூர்வமான ஒரு இறை மறுப்பாளர் என ராஃபிதா வர்ணித்தார்.
Abhijit was an intellectually fulfilled atheist who dedicated his life to promote science and secularism.
அறிவுபூர்வமான தெளிவுடன் நாத்திகத்தை ஏற்றவர் அவர். அறிவியலையும் மதச்சார்பின்மையையும் வளர்ப்பதற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து வந்தவர் அவர். நாங்கள் நம்புகின்ற விஷயங்களுக்காகவும் கொள்கைகளுக்காகவும் நான் மறுபடியும் நிச்சயம் குரல் கொடுப்பேன். அபிஜித் எந்த ஒரு லட்சியத்துக்காக உயிர் விட்டாரோ அதே லட்சியத்தை நான் முன்னெடுப்பேன். நான் நிச்சயம் வாய்மூடி இருக்க மாட்டேன்.
பிப்ரவரி 26 தேதி கசாப்பு கடை கத்திகளுடன் வந்து இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் மத தீவிரவாதிகள் என்று தாம் சந்தேகிப்பதாக போலீசார் கூறுகின்றனர். சம்பவம் நடந்த நேரத்தில் அதனை பாராட்டி இணையத்தில் கருத்து வெளியிட்டிருந்த ஒரு கடும்போக்கு இஸ்லாமியவாத குழு பற்றி விசாரித்து வருவதாகவும் போலீசார் பிபிசியிடம் கூறியிருந்தனர். அபிஜித் கொலையை கண்டித்து மாணவர்கள், ஆசிரியர்கள், வலைப்பு எழுத்தாளர்கள் எல்லாம் அந்த நேரம் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தியிருந்தனர்.
பிபிசி செய்தியை தொகுத்து தந்தவர் சாதா. அடுத்திருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகள்.
ரஷ்யாவின் எதிர்க்கட்சி அரசியல்வாதி போரிஸ் நெம்சோவ் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபர் தன்னிடம் வற்புறுத்தி கொலை ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கிவிட்டார்கள் என தெரிவித்திருக்கிறார். ஈராக்கில் திக்ரித் நகரை இஸ்லாமியவாத ஆயுததாரிகளிடமிருந்து மீட்க ஈராக்கிய படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. யுக்ரைனுக்கு உயிராபத்தை விளைவிக்காத ராணுவ உதவியை அமெரிக்கா இனிமேலும் அனுப்பும் என அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.